நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள அதிகாரி துர்கா நாக்பால் விஷயம் குறித்து மாநில அரசிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறும் நிலையில் இந்த பிரச்சனை குறித்த ஒரு பார்வை.
இது வந்து ஒரு ஆபீசரோட சஸ்பென்ஷன் விஷயமா இல்லாம காங்கிரசுக்கும் எஸ்பிக்கும் முஸ்லீம் ஓட்டுக்காக சண்டை நடக்கிறது, அதை பத்தி விஷயம். இந்த விஷயம் அன்பார்ச்சுனேட்லி அபிஷியல் பியூரோக்ராட் மேனேஜ்மெண்ட் விஷயம், பொலிட்டிக்கல் விஷயமா மறந்து போயிட்டு இருக்கு.
இந்திய மீனவர்களின் இலங்கை விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ள செய்தி, இலங்கையில் போர் பாதித்த பிரதேசங்களில் சமூக பணியாற்றிய பெண்மணிக்கு ஐநா அமைப்பின் ஒரு விருது வழங்கப்பட்டுள்ள விவரங்கள், எண்ணெய் பனையின் முழுமையான மரபணு கட்டமைப்பை மலேசிய விஞ்ஞானிகள் தொகுத்துள்ளது பற்றிய ஒரு பேட்டி,
இந்த ஆராய்ச்சியால இனிமே புது கார் இன்னும் அளிக்க வேண்டியதில்லை, ஏன்னா மலேசிய கவர்மெண்ட் பாலிசி இப்பொழுது இனிமே 50% டோட்டல் லேண்ட் ஏரியா அது காராகவே வைக்கப்படும்
ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
ஹசன் ரொஹானி அவர்கள் ஈரானின் புதிய அதிபராக பதவியேற்றிருக்கின்றார். தெஹ்ரானின் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக தனது முதலாவது உரையாற்றிய அவர், ஈரானின் மக்கள் ஒரு சுதந்திரமான நியாயமான சூழலில் மாற்றம் மற்றும் வளர்ச்சி, மரியாதை மற்றும் கௌரவம் ஆகியவற்றின் மீதான தமது வேட்கையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஊழலுக்கு எதிராக போராடவும் வாய்ப்புகளையும் தொழிலையும் உருவாக்கவும் அவர் உறுதி வழங்கியிருக்கின்றார். ஈரானிய சமூகத்தை உருவாக்குவதில் ஆண்களுடன் தோளுக்கு தோள் நின்று பெண்கள் வழங்கிய பங்களிப்பை பாராட்டிய அவர், பெண்களுக்கு மேலும் உரிமைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குவது தமது முன்னுரிமை நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மத மற்றும் இன சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பது தனது முக்கிய கடமை என்றும் அவர் கூறினார். தினசரி வாழ்க்கையில் அரசாங்கம் தனது பங்கை குறைக்க வேண்டும் என்று கூறிய அவர், மக்களை அது நம்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இருதரப்பு நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையிலேயே தனது வெளியுறவுக் கொள்கை இருக்கும் என்று கூறியிருக்கின்ற அவர், தடைகள் மூலமான அச்சுறுத்தல்கள் பயனளிக்காது என்றும் கூறியிருக்கின்றார். ஏனைய நாடுகளுடனான உறவு பகைமையை குறைத்தலின் அடிப்படையில் இருக்கும் என்று கூறிய அவர், பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் ஈரான் விரும்பும் என்றும், பல பிரயோகத்தின் மூலம் அரசாங்கங்களை மாற்றுவதை அது ஆதரிக்காது என்றும் கூறினார்.
ஈரானின் புதிய அதிபராக இருக்கின்ற ரொஹானிக்கு வாழ்த்து தெரிவித்து அமெரிக்க அதிபர் அலுவலகம் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பில் சர்வதேச சமூகத்துக்கு இருக்கின்ற கவலைகளை தீர்க்க விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் தற்போது ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது என அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு விவகாரம் தொடர்பில் சமாதானமான ஒரு தீர்வை காண்பதற்கு ஆழமாகவும் அக்கறையுடனும் செயல்பட புதிய ஈரானிய அரசாங்கம் விரும்புமானால் அமெரிக்கா நல்ல விதத்தில் ஒத்துழைக்கும் என அமெரிக்க அதிபர் மாளிகை சார்பாக பேசவல்ல ஜே கார்னி கூறியிருக்கின்றார். சுடானிய அதிபர் ஒமார் அல் பஷீர் சென்ற விமானம் சவுதி அரேபிய வான்பரப்பில் செல்வதை சவுதி தடுத்துவிட்டது என்றும், அதனால் அதிபர் பஷீர் கார்ட்டூம் திரும்ப வேண்டி வந்திருக்கிறது என்றும் சுடானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஹசன் ரொஹானி பதவியேற்பில் கலந்து கொள்வதற்காக பஷீர் ஈரான் சென்ற வழியில் பறக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறார். தங்களுடைய முடிவுக்கு எவ்வித காரணத்தையும் சவுதி அரேபியா தெரிவித்திருக்கவில்லை. சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில் நல்ல உறவும் இல்லை. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருப்பவர் அதிபர் ஒமார் பஷீர் ஆவார்.
3 வருடங்களுக்கு பின்னதாக இஸ்ரேல் மற்றும் பாலத்தின பேச்சுவார்த்தையாளர்கள் தமது நேரடி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த 1 வார காலத்துக்குள் அரசாங்க மானியங்களை பெறுவதற்கான மேற்கு கரையில் உள்ள குடியேற்றங்களின் பட்டியலை இஸ்ரேலிய அமைச்சரவை விரிவுபடுத்தியிருக்கின்றது. நிதி உதவிக்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற குடியேற்றங்களில் சில ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வரை இஸ்ரேலிலேயே சட்டவிரோதமானவை என்று கருதப்பட்டவையாகும். புதிய அரசாங்க மானியங்களுக்கு பாதுகாப்பு காரணங்கள் கூறப்படுகின்றன. ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் முதல் தொகுதி பாலத்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 26 கைதிகள் அன்று விடுதலையாகலாம் என்று பாலத்தீன சமரச பேச்சுவார்த்தையாளரான சாஹிப் இரஹத் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
நியூசிலாந்திலிருந்து பால் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்வதை சீனா முற்றிலுமாக நிறுத்தி வைத்திருக்கிறது என நியூசிலாந்து கூறுகிறது. உயிரிழப்பை கூட ஏற்படுத்தவல்ல பாட்டிலிசம் என்ற வாத நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா கிருமி கலந்திருக்கலாம் என்று நியூசிலாந்து எச்சரித்ததை அடுத்து சீனா இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்த ஆபத்து குறித்து நியூசிலாந்தின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நிறுவனமான ஃபோன்டெரா தனது வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தியதன் பின்னர் ரஷ்யா, தாய்லாந்து போன்ற நாடுகளும் கூட இப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருக்கும் துர்கா சக்தி நாக்பால் மாநில அரசால் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து மாநில அரசிடமிருந்து ஒரு அறிக்கையை மத்திய அரசு இன்று கோரியுள்ளது. முன்னதாக தேசிய வளர்ச்சிக் குழுவின் தலைவரும் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவியுமான சோனியா காந்தி இதுகுறித்து பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த பிரச்சினை குறித்து அந்த மாநிலத்தில் தலைமை செயலாளராகவும் பின்னர் இந்திய அமைச்சரவை செயலாளராகவும் இருந்த டி எஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இப்போ பாலிடிக்ஸ் பெரிய பிசினஸ் ஆயிடுத்து. அந்த பிசினஸ் பண்ற போது சிவில் சர்வெண்ட், மூணு விதமான சிவில் சர்வெண்ட், ஒன்னு கண்டுகாம இருக்கிறது, இன்னொன்னு கூட டான்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்றது, மூணாவது இந்த பொண்ணு மாதிரி தப்பு விஷயத்தை எதிர்க்க நின்று பண்றது. கவர்மெண்ட் என்ன வேணுங்கிறான்னா, நீ பேசாம போ, மாத்துக்காத மாதிரி இரு, பரவாயில்ல, இல்ல என் கூட சேர்ந்து விளையாடு, நீயும் பெனிஃபிட் எடுத்துக்கோ. மூணாம் மாதிரி மெரிட்ல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீ அட்டாக் பண்ணாம இருந்தா தான் உனக்கு சர்வை பண்ண முடியும்னு இது எக்ஸாம்பிளா வந்திருக்கு. சோ பெரிய டிசீஸ் இது. இந்த கேஸ் வந்து பப்ளிக் நாலேஜ்ல வந்துடுத்தும். இதே டிஸ்ட்ரிக்ட் கிரேட்டர் நொய்டால ஒரு நாள் முன்னால டிஸ்ட்ரிக்ட் மைனிங் ஆபீசர் அவளும் நாக்பாலும் சேர்ந்து ரெய்டு பண்ணிருக்கா. போல ஆறு மாசத்துல கொல்லறதுக்கு ஆறு அட்டம்ப்ட் நடந்திருக்கு, ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கு. அதுல முக்காவாசி பேர் பாலிட்டீஷியன். இது பிசினஸா இருக்கா, மாஃபியாவுக்கும் அபாலும் ரெண்டு பேரும் மியூச்சுவல் பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கா. அதுல சிவில் சர்வெண்ட் ஸ்டாப் பண்ண பார்த்தா அவன் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். இது வந்து திவ்யா நாக்பால் கேஸ்ல வெளில வந்து தெரியுது.
சில அரசியல்வாதிகளுடைய எண்ணங்களுக்கு ஒத்து போகாத நிர்வாக அதிகாரிகளை வந்து இப்படியாக மாற்றுவதோ இல்லை வேறு வகையில் பழி வாங்கிறது வந்து பொதுமக்களினுடைய பார்வையில் பொதுவாகவே வந்து இந்த அரசியல்வாதிகள் மீதும் சரி, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை பெரிதும் குலைச்சிராதா? அப்படி போனால் இந்திய நிர்வாகமே ஒரு கட்டத்தில் வந்து நிலை குலைந்து முற்றுமாக வந்து ஒரு சீரழிந்து போயிடுங்கிற அந்த அபாயம் இருக்குதானே?
கரெக்டாக சொல்லிருக்கீங்க. ஏன்னா நம்ம கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்சுபடுத்து போன 10-20 வருஷத்தில் மெயின் காரணம் இதுதான். இவ தப்பு என்ன பண்ணினா, இவ தப்பு வந்து மாஃபியாவுக்கு எதிர்க்க அட்ரஸ் பண்ணி இல்லீகல் மைனிங்கை தடுத்தா. இவன் மேல அபிஷியல் சார்ஜ் என்ன, அவ வந்து ஒரு மஸ்ஜித்னோட செவரை உடைச்சா சொல்லிட்டோம். நான் சீஃப் செக்ரட்டரியா இருந்த போது 20 வருஷம் முன்னால ஸ்ட்ராங் லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டுக்கும், ரிலிஜியஸ் பில்டிங்கோ எனி பில்டிங் இருந்தோ பப்ளிக் லேண்ட்ல வந்தா அதை வர விடக்கூடாது, அதை உடைக்கிறது உன் காரியம், நீ பண்ணலன்னா உன் மேல ஆக்ஷன் எடுத்துப்பேன் நான் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா. ரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு போன 20 வருஷத்துல. சோ அவ வந்து சாண்ட் மாஃபியாக்கு எதிர்க்க ஆக்ஷன் எடுத்துட்டாலோ இல்ல அந்த செவத்தை உடைச்சாலும் ரெண்டும் கரிசு தான் பண்ணினான். ஆனா அதுக்காக சஸ்பெண்ட் இருக்காவ.
நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சி செய்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதோ அல்லது ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் மீது அரசியல்வாதிகள் தங்களது சுய லாபத்திற்காக நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இனிமே ஏன் இந்த சர்வீஸ்க்கு வரணும், வேற வேலைக்கு போயிடலாமே. இப்ப நம்பிக்கை எழுந்து போச்சு, இல்ல வந்து ஒரு தங்களுடைய பணிக்கு வந்து இவ்வளவு தடை இருக்கும்னா சிவில் சர்வீஸ்க்கு வந்து ஏன் வரணும் அப்படிங்கறத நிலைப்பாடு வந்து என்ன ஆகும்?
இந்தியால டெவலப்மெண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தோம். இருந்தாலும் திறமையுள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பப்ளிக் சர்வீஸுக்கு வரா, ஏன்னா தன்னோட ஆதங்கம் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு இது ஜெனுவின் ஃபீலிங். ஸோ வந்துட்டு இருப்பா.
இப்போ இந்த துர்கா நாக்பால் கேஸில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் வந்து மாநில சீஃப் மினிஸ்டருக்கும் சரி மத்திய அரசுக்கும் வந்து அவங்களுடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும், அது சரியில்லை அப்படின்னு சொல்லி மனுலாம் கொடுத்துருக்காங்க. அந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பொலிட்டிக்கல் சைடும் பியூரோக்ராட்டிக் சைடும் ஒரே காயினுக்கு ரெண்டு சைடு. அதனால அவள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்க இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆனால் தண்ணி ஏறி ஏறி மூக்கு வரைக்கும் வந்ததுனால அவள் அதனால கன்ஃபரன்டேஷன் மாதிரி பண்ணலை. ஆனால் அவளுக்கு கவர்மெண்ட்டை நீங்கள் திருப்பி பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ மாநில அரசு வந்து தன் மீது ஒரு தவறு இருக்கக்கூடும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தில் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா யூபியோட சீஃப் செக்ரட்டரியாக நீங்கள் இருந்திருக்கீங்க.
சின்ன விஷயத்தை மாநிலத்து தலைவர்கள் சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் ரொம்ப பெருசாக்கிட்டாப்போம். இவா உடனே சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு நாங்க பார்த்துட்டோம், நாங்க சஸ்பென்ஷன் பண்ணினோம், திரும்பி பார்த்ததுல அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு அதை டிஃபியூஸ் பண்ணாம ஒரு கல்லை எடுத்து மலையாக்கிட்டாப்போ அன்னெசரியா பொலிட்டிசைஸ் பண்ணிட்டா. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து கொடுத்ததுல, கம்யூனல் பாலிடிக்ஸ் வந்து கொடுத்தோம், இதெல்லாம் சேர்ந்துதான் கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆபீசரோட சஸ்பென்ஷன் விஷயமா இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் விஷயம். எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது, அதுக்கு வந்து போஸ்டரிங் விஷயம், காங்கிரஸுக்கும் எஸ்பிக்கும் முஸ்லீம் ஓட்டுக்காக சண்டை நடக்கிறது, அதை பத்தி விஷயம், மோடியோட ஃபேக்டர் நிறைய புதுசா வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் அப்படி அன்பார்ச்சுனேட்லி அபிஷியல் பியூரோக்ராட் மேனேஜ்மெண்ட் விஷயம் பொலிட்டிக்கல் விஷயமா மறந்து போயிட்டு இருக்கு.
இந்திய அரசின் ஓய்வு பெற்ற அமைச்சரவை செயலாளர் டி எஸ் ஆர் சுப்பிரமணியம். இந்திய இலங்கை மீனவர்கள் இடையிலான பிரச்சினை தொடர்பில் விவாதிப்பதற்காக இலங்கை செல்லவிருந்த தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகளின் பயணம் தாமதப்பட்டுள்ளது. பயணம் தாமதப்பட நேர்ந்ததின் காரணம் என்ன என்று இந்த பயணத்தில் பங்கேற்கவிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவரான தேவதாசை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
பல முறை பேசியிருக்கோம் இலங்கை மீனவரும் இந்திய மீனவரும் உட்கார்ந்து, ஆனா பேசி இதுல முடிவு என்னன்னா ஒரு வரைமுறைப்படுத்தாம போச்சதுக்கு காரணம் என்ன, அரசு அதிகாரியும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கல, அது ஒரு சட்ட வரைவாகல. அதனால இந்த முறை அங்க போகும்போது மாநில அரசினுடைய ஒப்புதலோட மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் மாநில அரசு அதிகாரிகளும் எங்க மீனவர் தூதுக்குள்ள வரணும், அவங்கள கூப்பிட்டு தான் போகணுங்கிறதுனால தாமதம் ஆயிட்டு இருக்கு. இந்த தாமதம் வந்து இப்ப கூடிய சீக்கிரம் இந்த வாரமே வந்து நிவர்த்தி ஆகிவிடும் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய தபால் வந்து மீன்துறை மூலியமாக வந்து தலைமைச் செயலாளருக்கு போயிருக்கு, தலைமைச் செயலாளர் வந்து ஒரு முடிவெடுத்து எங்களை கூப்பிட்டு பேசி அனுப்பி வைப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
அதாவது நீங்கள் மேற்கொள்ளவிருந்த இந்த பயணத்துக்கான அனுமதி இந்திய அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கவில்லை என்பதால் தற்போது நீங்கள் போகவில்லையா?
ஆமா அதுதான், மத்திய அரசும் மாநில அரசும் அனுமதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு அதிகாரியும் மாநில அரசு அதிகாரியும் எங்களுடைய பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டு நடக்கின்ற பேச்சுவார்த்தை வந்து ஒரு சட்ட வரைவாகும்.
தற்போது நீங்கள் எப்போது தலைமைச் செயலரை சந்திப்பதாக இருக்கிறீர்கள்?
அவங்களும் பல வேலைகள் அலுவல் இருக்கிறதுனால நாங்கள் வந்து 7ஆம் தேதி சந்திக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். 7ஆம் தேதி போய் தலைமைச் செயலரை சந்திக்கிறோம்.
அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்தால் ஒரு தீர்வு எட்டப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
கால் நூற்றாண்டு வருட காலமாக தொடர்ந்து இதே பிரச்சனையை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை மீனவரை வந்து இந்திய சிறைச்சாலையிலும் இந்திய மீனவர்கள் இலங்கை சிறைச்சாலையிலும் நேற்று கூட கடலுக்கு போன போட்டுகளில் வந்து 5 படகும் 20 மீனவர்களும் தலைமன்னாரில் வந்து நேவி கைது பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. இது மாதிரி இந்த சூழ்நிலைகள் இந்த துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது வந்து உண்மையிலேயே வந்து அரசாங்கம் வந்து வன்னியா கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறது. இது எப்படின்னா இருநாட்டு மீனவருடைய இப்ப இலங்கையில் இருந்து வந்திருந்த ஜனாதிபதியினுடைய தம்பி பசில் ராஜபக்சே அவர்கள் டெல்லி வந்திருக்கும்போது நாங்கள் தூதுக்குழு சந்திச்சு பேசணும். அப்ப அவங்க என்ன சொன்னா, நீங்க இலங்கைக்கு வாங்க, இலங்கையில் வந்து மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக இந்த தூதுக்குழு இப்ப தயாராகிட்டு நேரம் அவங்க எங்களுக்கு கொடுத்த உத்தரவுப்படி ஆகஸ்ட் 7 வரைக்கும் எங்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கு தேதி ஈடு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்ல முடிவு ஏற்படுங்கிறதுனால நாங்க அரசு அதிகாரிகளும் எங்களுடன் இணைந்து இந்த குழுவுல வரணுங்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இந்த குழுவுல அவங்கள வந்துட்டாங்கன்னா உண்மையா வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற மீன்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் ஏற்படும்.
ராமேஸ்வரம் மீனவர் ராமேஸ்வரம் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தேவதாஸ். செய்தி அரங்கம் தொடரும், இலங்கை செய்திகளை அதில் கேட்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் கம்பஹா மாவட்டம் வெளிவேறிய பகுதியில் 2 தினங்களுக்கு முன்னர் ஆர்ப்பாட்டம் ஒன்றின்பொழுது ஏற்பட்ட வன் செயல்களில் பலியான ஒருவரின் இறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன. அதேவேளை அந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் 3 அதிகரித்துள்ளது. இவை குறித்து கொழும்பில் உள்ள செய்தியாளர் நிக்சன் அவர்களிடம் கூடுதல் தகவல்கள் கேட்டார் சிவகன்.
வெளிவேரியாவில் கடந்த வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே பலியான மாணவனுடைய 17 வயது மாணவனுடைய இறுதிச்சடங்கு இன்று இடம்பெற்றது. வெளிவேரிய நகரில் உள்ள பொது மைதானத்தில் இறுதிச்சடங்கு இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள், பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள், வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். பெருமளவிலான பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் இந்த இறுதிச்சடங்கின் போது பாதுகாப்புகளை வழங்கியிருந்தார்கள்.
ஒரு வன்செயலை அடுத்து அந்த வன்செயலில் கொலை செய்யப்பட்ட ஒரு மாணவரின்
வெளியிட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பொறுப்பான 11 அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதேவேளை அநேகமான கண்ணீர் அஞ்சலிகளும் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் வர்த்தகர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அநேகமான கண்ணீர் அஞ்சலிகளும் அங்கே ஒட்டப்பட்டிருந்தன, துண்டு பிரசங்களும் விநியோகிக்கப்பட்டிருந்தன.
இந்த இறுதி நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லையா?
வீட்டில் அவருடைய பூதவுடல் வைக்கப்பட்டிருந்த பொழுது, மாணவனுடைய பூதவுடல் வைக்கப்பட்டிருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அமைச்சர்கள் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஆனால் இன்று இறுதி ஊர்வலம் இடம்பெற்ற பொழுது அமைச்சர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை, எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளவில்லை. அதிகமாக பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் கலந்து கொள்ளாமல் விட்டிருக்கலாம். ஏனென்றால் இன்று இறுதிச்சடங்கு இடம்பெற்ற இன்றைய தினம் கம்பகா மாவட்டத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்து, போலீசாரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே பாதுகாப்பு நிமித்தம் அவர்கள் அங்கே கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடிகின்றது.
இந்த சம்பவத்தில் இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள்? காயமடைந்தவர்களின் நிலை எப்படி இருக்கின்றது?
சம்பவம் இடம்பெற்ற அன்றைய தினம் அந்த 17 வயது மாணவருக்கு கொல்லப்பட்டிருந்தார். காயமடைந்தவர்களே மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களே இன்று காலை உயிரிழந்த 19 வயசு மாணவன் ஒருவர், மற்றவர் 29 வயதுடையவர். உயிரிழந்த 19 வயது மாணவன் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கின்ற கல்வி பொதுத்தராக உயர்தர பரீட்சையிலே எழுத இருந்த மாணவன் என்று உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள். இவர்களுடைய இறுதிச்சடங்குகள் தொடர்பாக இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. காயமடைந்தவர்கள் 30 பேர் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் 46 பேர் என்றும் சொல்லப்படுகின்றது. அது தொடர்பான உறுதியான தகவல் எதுவும் இல்லை. காயமடைந்துள்ள நிலைமை தற்போது தேறி வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆபத்தான கட்டத்தை அவர்கள் தாண்டிவிட்டதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சரி, இந்த சம்பவம் குறித்த புலன் விசாரணைகள் என்ன நிலைமையில் இருக்கின்றன?
5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் இருந்துதான் அந்த குழு சென்றிருக்கின்றது. அவர்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். சம்பவ இடத்துக்கு நேரில் சென்றிருக்கின்றார்கள். சம்பவத்திலே நேரடியாக இந்த சூடு சம்பவங்களை கண்டவர்கள் மற்றும் அதில் ஈடுபட்ட படையினர், போலீசார் ஆகியோரிடமும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அது தொடர்பான விவரங்கள் எதுவும் இன்னமும் வெளியிடப்படவில்லை.
கொழும்பிலிருந்து செய்தியாளர் நிக்சன். இதனிடையே இலங்கையின் கிழக்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஒரு கவனயீர்ப்பு பேரணியில் பொதுமக்கள் பங்கு பெறுவதை இராணுவம் தடுத்து நிறுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு கல்வாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இன்று தங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கவனயீர்ப்பு பேரணியில் பொதுமக்கள் கலந்து கொள்வதை தடுக்கும் வகையில் இராணுவம் நடந்து கொண்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது.
அந்த கிராம மக்களை அச்சுறுத்தியதை அங்குள்ள பெரியவர்கள் எம்மிடம் தொலைபேசியிலே அறிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் மறக்க முடியாது, எல்லாத்தையும் செய்துவிட்டு மறப்பதென்பது லேசான விடயம். ஆனால் அவர்கள் வந்த வாகனம், அவர்கள் அங்கு வந்து மக்களை சந்தித்த விதம், தாங்கள் இராணுவ புலனாய்வார்கள் என்று அவர்கள் மக்களிடையே கூறியிருக்கின்றார்கள்.
ஜூன் மாதம் 4ஆம் தேதி இரவு உக்கல்மடம் மற்றும் மான்காடு ஆகிய இடங்களில் உள்ள பிள்ளையார் கோயில் விக்கிரகங்கள் சேதமாக்கப்பட்டு தங்கம் உட்பட சில பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. சம்பவம் இடம்பெற்று 2 மாதங்கள் கடந்துவிட்ட போதிலும் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. இதனை கண்டிக்கும் வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்தில் எதிர்பார்த்தவாறு குறித்த ஆலய நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொள்ளவில்லை. பொதுமக்களும் ஆலய நிர்வாகிகளும் இராணுவத்தினரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் காரணமாகவே இறுதி நேரத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கின்றார் பிபிசி தமிழோசையுடன் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா.
நேற்று இரவு மாங்காடு, குறுக்கம்படம் ஆகிய கிராமங்களுக்கு சென்று, இந்த 2 கிராமங்களுக்கும் சென்ற இராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர்கள் ஆலயங்களின் நிர்வாகிகளையும் இளைஞர்கள், யுவதிகள், பெரியோர்கள் எல்லோரையும் அச்சுறுத்தி பேரணியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தலை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த அச்சுறுத்தலை செல்கின்ற பொழுது இன்று நாட்டிலே என்ன நடக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆன காரணத்தினால் நீங்கள் இதை போவதை தவித்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக இந்த மக்களுக்கு அந்த கிராமத்தின் ஆலய ஒலிபெருக்கியில் பேரணியிலே யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், அது நடைபெற மாட்டாது என்றும், நடைபெற்றால் அதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்றும் ஆலய ஒலிபெருக்கியிலே பொதுமக்களுக்கு அறிவிக்குமாறு சம்பந்தப்பட்ட ஆலயங்களின் நிர்வாகிகளுக்கு அவர்கள் கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். இந்த அச்சுறுத்தல் காரணமாக இந்த 2 கிராமங்களில் இருந்த மக்கள் இந்த பேரணியிலே கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. இருந்தாலும் ஒரு சிலர் அச்சுறுத்தலையும் மீறி இந்த பேரணியிலே கலந்து கொண்டார்கள்
என்று தெரிவித்த அவர், தங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவனயீர்ப்பு பேரணிக்கு காவல்துறை கூட தங்களுக்கு அனுமதி வழங்கியதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
1 வாரத்துக்கு முதலே போலீசாரிடமிருந்து எழுத்து மூலம் நான் அனுமதியை பெற்றிருந்தேன். ஏற்கனவே சென்ற மாதம் 7ஆம் தேதி நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். ஆனால் போலீசார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் 1 வார காலம் அவர்கள் அவகாசம் கேட்டார்கள். நாங்கள் 3 வார காலம் அவகாசம் கொடுத்ததன் பின் இன்றைக்குத்தான் நாங்கள் அந்த பேரணியை நடத்தி இருக்கின்றோம். மாங்காடியிலிருந்து ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம் நடையாக வந்து குறுக்கமடம் ஐயனார் கோயிலடியிலே ஒன்று சேர்ந்தோம். அத்தில் ஒன்று சேர்கின்ற பொழுது போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு முதல் இராணுவத்தினர் நின்றவர்கள் நாங்கள் அங்கு போய் சேர்ந்ததும் உடனடியாக அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்று விட்டார்கள்
என்றும் கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா, மட்டக்களப்பு ராணுவ கட்டளை அதிகாரி தற்போது மாவட்டத்துக்கு வெளியே தங்கியிருப்பதால் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அடுத்த ஓரிரு நாட்களில் அவரை சந்தித்து இதுபற்றி அவரது கவனத்துக்கு தான் கொண்டுவர இருப்பதாகவும் மேலும் கூறினார்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். இதேவேளை பிபிசி சந்தேஷியாவிடம் பேசிய ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய, ராணுவம் யாரையும் எவ்வகையிலும் அச்சுறுத்தவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கையின் வன்னி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு சமாதான பணிகளுக்கான ஒரு விருது வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே போரினால் பாதிக்கப்பட்ட வன்னி பிரதேசத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு உழைத்து வருகின்ற 49 வயதுடைய பெண்மணியாகிய தவச்சிறி சார்ஸ் விஜயரத்னம் என்ற குடும்பப் பெண் இலங்கையின் சார்பில் சர்வதேச விருது ஒன்றிற்காக தெரிவாகியிருக்கின்றார். ஆசிய பிராந்திய நாடுகளில் அடிமட்டத்தில் இருந்து தேசிய மட்டத்தில் கணிக்கக்கூடிய வகையில் சமாதானத்தையும் மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்காக உழைக்கும் தலைவர்களான பெண்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் என்பிஸ் அவார்டு என்ற விருது வழங்கப்படுகின்றது. என்பிஸ் நெட்வொர்க் நிறுவனத்தின் இந்த விருது வழங்கும் நடவடிக்கையானது ஆசிய பிராந்தியத்தில் UNDP ஐநா மன்ற அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படுகின்றது. இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, திமோர் லெஸ்டே, நேபாளம், ஆப்கானிஸ்தான், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் சமாதானத்தை உருவாக்குவதன் ஊடாக சமூகத்தை வலுவூட்டுகின்ற பெண்களை இடம் கண்டு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது. 2013 ஆண்டுக்கான இந்த சமாதான விருதுக்காக 7 பெண்களும் பெண்களின் சமத்துவத்திற்காக பாடுபட்ட இந்தோனேஷியாவைச் சேர்ந்த உதவி அமைச்சராகிய ஆண் ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கிராமிய மாதர் அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராகவும் பிரதேச செயலக மட்டத்திலான பெண்கள் அபிவிருத்தி சம்மேளனத்தின் பொருளாளராகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் தவச்சிறி சார்ஸ் விஜயரத்னம் அவர்கள் பணியாற்றி வருகின்றார். இறுதி யுத்தத்திற்கு முன்பே கணவன் இவரை விட்டு பிரிந்து சென்றதனால் தனது பிள்ளைகளுடன் ஆண் உதவியின்றி இவர் வாழ்ந்து வருகின்றார். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மெனிக்ஃபார்ம் இடைத்தங்கள் முகாமில் இருந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பின்பு கஷ்டமான நிலையிலும் தன்னை போன்று பெண்களை தலைவர்களாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் மற்றும் சிறுவர்களுக்கும் உதவும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறுகின்றார்.
உள்ளுடையேற்றம் வந்து 9ஆம் ஆண்டு 12ஆம் மாசம் 1ஆம் தேதி கிளிநொச்சிக்கு வந்த நாங்கள் இராணுவத்தினர் தான் எங்களுக்கு அந்த வீடு அமைச்சு தந்தவன். கணவனும் இல்ல, அவர் பிரிஞ்சு போன காரணத்தினால எனக்கு பிள்ளைகள் 4 பிள்ளைகள் என்னுடைய அவையில படிப்பிக்கிறவைகள் கஷ்டமா இருந்தது. ஆனா நான் என்னுடைய இருந்த நகைகள் அவைகளை விட்டு அப்படித்தான் என்னுடைய பிள்ளை அடைய வச்சோ, அப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு நாங்க இருந்தாங்கள். என்ன போல பாதிக்கப்பட்ட மக்கள் செய்து கஷ்டங்கள் தெரிஞ்சதாலையும் நான் ஒரு மாதர் சங்கத்துல செயலாளராகவும் அதே நேரம் நான் மாவட்ட மகளிர் அமைப்பிட்ட பொருளாளராகவும் இருக்கிறேன். அந்த வகையில எனக்கு மாவட்டத்துல உள்ள மக்கள் எல்லாரையும் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால அவர்களுடைய பிரச்சனைகளை அதுக்குரிய தீர்வுகளையும் எங்களால என்ற உதவியையும் செய்ய வேணுமென்ற ரீதியில செய்து கொண்டு இருக்கிறேன்.
இவருடைய பொதுச்சேவையை பாராட்டி அரசு நிறுவனங்கள் மகளிர் தினத்தின் போது பாராட்டி கௌரவித்திருக்கின்றன. அந்த வகையில் இவருக்கு இந்த சர்வதேச விருது கிடைத்திருக்கின்றது. பெண்கள் தொடர்பான பல பிரச்சனைகளை இவரும் இவரை சார்ந்தவர்களும் நிறுவன ரீதியாக உரிய மட்டங்களுக்கு எடுத்து சென்று தீர்வுகளை காணும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
கிளர்ச்சி மாவட்டத்தில் ஒரு பெண்கள் அமைப்பு கட்டாயம் தேவை என்று உணர்ந்து சகல தரப்பினரும் எங்களை வந்து UNDP அனுசரணையுடன் ஒரு மாவட்ட மகளிர் அமைப்பு உண்டவங்களுக்கு உருவாக்கினதால நாங்கள் எங்களை பிரச்சனைகளை இந்த இடத்துக்கும் கொண்டு செல்லக்கூடியதாக வசதிப்படுத்தல் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு.
வன்முறைகளுக்கு ஆளாகி அஞ்சு ஒடுங்கி இருக்கின்ற பெண்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் அழைத்துச் சென்று அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான முயற்சிகளிலும் தவச்சிறி ஈடுபட்டு வந்திருக்கின்றார்.
குடும்ப வன்முறைகளுக்கு உட்பட்ட பெண்களை, மற்ற அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட பெண்களை அவர்கள் பொலிசிட்டையெல்லாம் போக தயங்குவார்கள். தனிய போறதுக்கு அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்களே முன்னிட்டு போய் நானே போய் அவையிலையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன்
என்றார் தவச்சிறி சார்ஸ் விஜயரத்னம் அவர்கள். அதேவேளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களை தலைவர்களாக கொண்ட குடும்பங்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற போதிலும் அது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டியிருக்கின்றது என்றும் தவச்சிறி சார்ஸ் விஜயரத்னம் அவர்கள் கூறுகின்றார்.
அரசாங்கம் கொடுக்கிற உதவிகள் ஒரு சிலருக்கு தான் வந்து சேருது, எல்லாருக்கும் முழுமையா வந்து சேரல. ஆனபடியா வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு நிரந்தர வருமானங்களை பெற்றுக் கொடுக்கிற மாதிரி தொழில் முயற்சிகளையும் தொடர்ந்து ஒரு நிரந்தர கண்காணிப்புல அவர்களுக்கு தேவைகளை பார்க்க கூடிய இதை நாங்கள் செய்தால்தான் அவையில தேவை எதிர்காலத்தை சுயிச்சமாக்க முடியும். அரசுதான் மேலடியதை செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றார் தவச்சிறி அவர்கள்.
வன்னி பகுதியைச் சேர்ந்த பெண்மணிக்கு சமாதான பணிகளுக்கான சர்வதேச விருது கிடைத்துள்ளது குறித்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. அடுத்ததாக, எண்ணெய் பனையின் முழுமையான மரபணு கட்டமைப்பை முதல் முறையாக மலேசிய விஞ்ஞானிகள் தொகுத்துள்ளார்கள். இதுகுறித்து இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்த மலேசிய செம்பனை வாரியத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் டாக்டர் ராஜா நாயுடு அவர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்கள் கேட்டேன்.
ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் வந்து யூஎஸ்எல் எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல. அதே மாதிரி நாங்க இந்த ஆல்பாம்க்கு வந்து இந்த ஜீனோம் ப்ரொஜெக்ட் முக்காவாசி நாங்க ஆரம்பிச்சது எப்படி இந்த ஜீன்ஸ் வந்து விளைச்சல வந்து எப்படி மேம்படுத்த முடியும், அதுக்காகவும் 1 or 2 major டிசீசஸ் ஆல்பாம் இருக்கு, அதுக்கு எப்படி அந்த ஜீன்ஸ் வந்து எந்த இடத்துல இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இருக்கு, அதுக்கும் எண்ணெயுடைய தரத்தை எப்படி மேம்படுத்த முடியுமோ அதுக்கான வேண்டிய ஜீன்ஸும் ஆல்பாம் ட்ரீயை பார்த்தா அது வந்து 10 வருஷத்துக்கு பிறகு அந்த மரம் ரொம்பவும் அதிகமான உயரத்துக்கு வளர்ந்துடும், அது வந்து எப்படி அந்த உயரத்தை குறைக்க முடியும், குறைஞ்சால் அப்புறம் அந்த ஹாவஸ் செய்யறதுக்கெல்லாம் அவ்வளவு பிரச்சனையா இருக்காது.
இந்த செம்பனையினுடைய அந்த மரபணு தொடர் ஜீனோம் சீக்வன்ஸை வந்து பகுப்பாய்வு செய்து வெளியிட்டு இருக்கீங்க, இதை வந்து யார் உறுதிப்படுத்திருக்காங்க, இது வந்து இதுதான் உறுதியான அந்த செம்பனையினுடைய அந்த மரபணு தொடர்னு?
இந்த ஆராய்ச்சி வந்து சர்வதேச குழுவோட முயற்சி, ஒன்று வந்து MPOB மிஷன் பாம் ஆயில் பால், அதை அடுத்து அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒராயின் ஜீனோமிக்ஸ் நாங்க இணைந்து நடத்திய ஆராய்ச்சி இது. இந்த ஆராய்ச்சி வந்து முதல் தடவையா நாங்க அதை டீகோட் பண்ணி 2 ரிசர்ச் ஆர்டிகல் நாங்க வந்து நேச்சர் ஜேர்னல் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இந்த டேட்டா எல்லாம் இந்த சீக்வன்ஸ் டேட்டா எல்லாம் நாங்க வந்து இந்த நேஷனல் ஜீன் பேங்க்ல வந்து நாங்க வந்து அதை டிபாசிட் பண்ணிருக்கோம். நாங்க அதை டிபாசிட் பண்ண பிறகுதான் அந்த நேச்சர் ஜேர்னல் வந்து எங்களுடைய
செம்பனையினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க?
ஆல்பாம் பழங்களை பொறுத்த வரைக்கும் அது 3 விதமான பழங்கள் இருக்கின்றன. அதுல வந்து 1 டூரா பழம், டூரா பழம் வந்து அதுக்கு வந்து ஒரு திக் ஷெல் இருக்கிறது. 2வது வந்து ஒரு ஃபசிஃபரா ஃப்ரூட், அதுக்கு வந்து ஷெல்லஸ். இது ரெண்டும் நாங்க வந்து பேரண்ட்ஸா நாங்க பாவிப்போம். அதுக்கு பிறகு இது ரெண்டையும் வச்சு நாங்க வந்து ஒரு ஹைபிரிட் பழம், அந்த பழம் வந்து தெனரா. இந்த தெனரா பழம் வந்து அதனுடைய ஆயில் கண்டென்ட் 30% அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த பேரண்ட்ஸ். அதனால நாங்க அதிகமாக உற்பத்தியே செய்ய முடியும்.
செம்பனையினுடைய மரபணு தொடர் எப்படி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஹெல்ப் பண்ணும் நீங்க பாக்குறீங்க?
இந்த ஆராய்ச்சியால இனிமே புது காடு இன்னும் அழிக்க வேண்டியதில்லை. ஏன்னா மலேசியா கவர்மெண்ட் பாலிசி இப்பொழுது இனிமே 50% டோட்டல் லேண்ட் ஏரியா அது காடாகவே வைக்கப்படும், அதுதான் கவர்மெண்ட் பாலிசி. இனிமே செம்பனையை நடுவதற்கு புது லேண்ட் இனிமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
இப்போ உங்களுடைய ஆராய்ச்சி வந்து செம்பனை எண்ணெயை பதப்படுத்தி அதை வந்து புட்டிகளில் அடைத்து விநியோகத்திற்காக கொடுப்பது அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது வந்து குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உதவி பண்ணும்னு தெரிய வந்திருக்கா?
90% வந்து பாம் ஆயில் வந்து சாப்பிடுறதுக்காக பாதிக்கப்படுகிறது இப்பொழுதும். அதனால முக்காவாசி இந்த எண்ணெய் வந்து சைனா, இந்தியா, யுஎஸ்ஏ இது மாதிரி நாடுகளுக்கு வந்து நாங்க வந்து எக்ஸ்போர்ட் செய்யணும். ஆனால் குளிர்காலத்தில் இந்த பாம் ஆயில் வந்து சொலிடிஃபை பண்ணிடும். அதனால அதை மார்க்கெட்டிங்காக நாங்க என்ன செய்யறோம்னா அந்த ஃபேக்டரி கம்போசிஷன் இருக்குல்ல அது வந்து நாங்க வந்து இந்த ஜீனோம் ப்ரொஜெக்டும் மற்ற ப்ரொஜெக்ட்லயும் நாங்க வந்து ஆல்டர் பண்றோம். எங்களுடைய ஆராய்ச்சியால இப்ப இந்த ஜீனோம் ப்ரொஜெக்டும் மற்ற பயோகெமிஸ்ட்ரி ஒர்க் வச்சுக்கிட்டு இப்ப இந்த செம்பெண்ணை ஈவன் குளிர் காலத்தில் அது அப்படியே ஒரு லிக்விடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
மலேசிய செம்பனை வாரியத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் டாக்டர் ராஜா நாயுடு. அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. ஆஸ்திரேலியாவில் பொது தேர்தலுக்கான தேதிகளை பிரதமர் கெவின் ரன் அறிவித்துள்ளார். இதன்படி ஆஸ்திரேலியாவில் பொது தேர்தல் செப்டம்பர் 7 நடைபெறவுள்ளது. பிரதமருடைய இந்த அறிவிப்பின் மூலம் ஆஸ்திரேலியாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படுகின்றன என்று அங்குள்ள எமது செய்தியாளர் ஜான் டானிசன் தெரிவிக்கின்றார். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் அங்கு ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த தேர்தலில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் தொழிலாளர் கட்சியும் அதன் தலைவரான கெவின் ரட் மற்றும் அவரை எதிர்க்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் அதன் தலைவர் டோனி அபாட்டுக்கும் இடையே நடைபெறும் என்பது இங்கே குறிப்பிடத்தகுந்தது. கடந்த சில நாட்களாக ஆஸ்திரேலிய அரசியலில் சில அரசியல் மாற்றங்கள் குறிப்பிடத்தகுந்த அளவில் இடம்பெற்றுள்ளன என்பதையும் நேயர்கள் நீங்கள் அறிவீர்கள் என்கின்ற இந்த தகவலுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.